செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், முத்தம் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. இந்த காலை பொழுதினில் குளிர்கால வேளையில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும். பகைமாட்சி அதிகாரத்திலிருந்து வருகின்ற குறள், வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான் பழி நோக்கான் பண்பிலான் பற்றார்க்கு இனிது. ஒருவன் செயல்களை முறைப்படி செய்யக்கூடிய நல்வழியை நோக்காதவனும் தன்மேல் வரக்கூடிய பழியை எதிர்பார்க்காதவனாகவும் நல்ல பண்பில்லாதவனாகவும் இருந்தால் அவன் பகைவர்களுக்கு எளிதில் வெல்வதற்கு ஏற்ற இனிமையை பயப்பவனாக அமைவான் என்கின்றார் திருவள்ளுவர்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். தெரிந்த பாடலின் தெரியாத தகவல், படம் எங்க மாமா, பாடல் எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன். அற்புதமான பாடல் இது. பொதுவாகவே காதல் தோல்வி அப்படின்றத வந்து பெண்கள் மேல ஏத்திதான் இது வரைக்கும் நிறைய பாடல்கள் வந்திருக்கு. அந்த காதல் தோல்வியை ஆண் பாடுற மாதிரியான பாடல்கள் வந்து மிக மிக சிலதான் கம்பேர் பண்ணும்போது ஆணுக்கும் பெண்ணுக்குமான பாடல்கள்ல. அதுல ஒரு மிகச்சிறந்த பாடல் இது. இந்த பாடல், இந்த படத்தை இயக்கினவங்க மிக பலம் பெற்ற ஐவர் கூட்டணி. இந்த ஐவர் கூட்டணி யாருன்னா, கவிஞர் கண்ணதாசன் வரிகளுக்காக, டி எம் எஸ் ஐயா பாடலை பாடியதற்காக, எம் எஸ் வி அவர்கள் பாடலுக்கு படத்திற்கு இசையமைத்ததற்காக, ஏசி திருலோகச்சந்தர் படத்தை இயக்கியதற்காக, சிவாலியே சிவாஜி இந்த பாடலை நடித்ததற்காக, இந்த ஐவர் கூட்டணி சேர்ந்தவர் பாடே இந்த பாடல் எப்படி மிகச்சிறந்த பாடலாக இல்லாமல் போகும். தன்னுடைய காதல் தோல்வியடைந்தத ஒரு கூட்டத்துல நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துற மனம் எத்தனை பேருக்கு வரும். இப்ப தன்னோட காதலி தனக்கு கிடைக்கலன்னா ஆசிட் வீசுற இந்த காலகட்டத்துல இந்த பாடலை நம்ம திரும்பி கேட்கும் போதே இந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் வரிகள், கண்ணீர் நான் யார்கிட்ட கடன் வாங்குவேன், எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தை நான் எப்பவுமே வளர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான வார்த்தைகள். இந்த மாதிரியான வார்த்தைகள் இப்ப இருக்கக்கூடிய பாடல்கள்ல கண்டிப்பா இருக்கான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இந்த மாதிரி ஒரு அற்புதமான கலைஞர்கள் இந்த உலகத்தை விட்டு போனா கூட இந்த பாடல்கள் மூலம் அவங்க சாகா வரம் பெற்று நம்மளுடன் இருந்துட்டே தான் இருக்காங்க. மற்றும் ஒரு முறை உங்களுக்காக எங்க மாமா படத்திலிருந்து டி எம் எஸ் ஐயாவின் குரலில் சிவாலியே சிவாஜி அவர்களின் நடிப்பில் எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன். கேட்கலாமா?
எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார், என் பாடல் நான் பாட பலர் ஆடுவார், இனி என்னோடு யார் ஆடுவார். எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார், என் பாடல் நான் பாட பலர் ஆடுவார், இனி என்னோடு யார் ஆடுவார். யார் கண்டது பொல்லாத மனம் என்று பேர் வந்தது, போன்ற என் உள்ளம் யார் கண்டது பொல்லாத மனம் என்று பேர் வந்தது, வழியில்லாத ஏழை எது சொன்னாலும் பாவம் என் நெஞ்சும் என்னோடு பகையானது. எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார், நான் பாட பலராடுவார், இனி என்னோடு யார் ஆடுவார். எதிராக வந்தாலும் தடை போடுவேன், கண்ணீரை நான் எங்கு கடன் வாங்குவேன், அது கடனாக வந்தாலும் தடை போடுவேன். நியாயங்கள் தெளிவாக நாளாகலாம், நான் யார் என்று அப்போது நீ காணலாம். எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவான், என் பாடல் நான் பாட பலர் ஆடுவார், இனி என்னோடு யார் ஆடுவார். என் நெஞ்சில் விழுகின்றது உன் எண்ணம் எதுவென்று தெரிகின்றது, உன் பார்வை என் நெஞ்சில் விழுகின்றது உன் எண்ணம் எதுவென்று தெரிகின்றது. நான் இப்போது உமை மொழியில்லாத பிள்ளை என்றேனும் ஓர் நாளில் நான் பேசலாம், உன் பாதை நீ கண்டு நீ வாழலாம், இனி என் பாதை நான் கண்டு நான் போகலாம், பாதை நீ கண்டு நீ வாழலாம், இனி என் பாதை நான் கண்டு நான் போகலாம், எங்கே நீ சென்றாலும் சுகமாகலாம், நான் எப்போதும் நீ வாழ இசை பாடலாம், எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவான், என் பாடல் நான் பாட பலராடுவான், இனி என்னோடு யாராடு.
எதிர்வரும் ஜூன் 24 கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்த நாள். சிவாஜி பற்றி கவியரசர் அவர்கள் எழுதிய சில வரிகள். எதை எழுதுவது, எதை விடுவது, இமயமலையின் எந்த மூலையை புகழ்ந்தால் நியாயமாக இருக்கும், கடலிலே எந்த பகுதி அழகான பகுதி, சிவாஜி ஒரு மலை ஒரு கடல், கண்ணின் கூர்மையை சொல்வேனா அல்லது கம்பீர தோற்றத்தை சொல்வேனா, 9 பாவத்தை 90 வகையாக காட்டும் உன்னத நடிப்பை சொல்வேனா, அவரை போல் இதுவரை ஒருவர் பிறந்ததில்லை, இனி பிறப்பார் என்பதற்கும் உறுதியில்லை, இது உண்மை உலகறிந்தது.
வந்த நாள் முதல் இல்லை
அரசனை கண்டா பணம் தன்னை படைத்தா எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தா மனிதன் மாறிவிட்டான் மதத்தில்
பாடலாசிரியர், கதாசிரியர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர் என பல அவதாரங்களை எடுத்தவர் கவியரசர் கண்ணதாசன். எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் பல பாடல்களை எழுதியவர். குறிப்பாக பல அற்புதமான காதல் மற்றும் தத்துவ பாடல்களை எழுதியிருக்கிறார். இன்னமும் கவியரசர் கண்ணதாசன் பாடல் வரிகள் காற்றில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. கவியரசர் கண்ணதாசன், எம் எஸ் விஸ்வநாதன் இருவரின் ஆசைகளையும் நிறைவேற்றிய நிறைய பாடல்கள் உள்ளன. மரணத்தையும் காதலையும் கவியரசர் கண்ணதாசன் போல யாரும் எழுதியதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளவு ஆழமான அர்த்தம் புதிந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பாடல்களை எழுதியிருக்கிறார். கவியரசர் கண்ணதாசனுக்கும் எம் எஸ் விஸ்வநாதனுக்கும் அழகான கெமிஸ்ட்ரி உண்டு. அவர்கள் இருவரும் இணைந்து உருவாக்கிய சில பாடல்களை கேட்டால் வரிகளுக்காக மெட்டு போடப்பட்டதா இல்லை மெட்டுக்காக பாடல்கள் எழுதப்பட்டதா என்கின்ற சந்தேகம் வரும். அந்த அளவுக்கு ஒன்றோடு ஒன்று இணைந்து உருவாகி இருக்கின்ற பல பாடல்களை சொல்ல முடியும். ஒரு திரைப்படத்திற்கு பாடல் எழுத போகிறார் கண்ணதாசன். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு டியூன் போட்டார். ஆனால் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய வரிகள் அவருக்கு பிடிக்கவில்லை. பாடல் வரிகளை வாங்கி பார்த்த இயக்குனர், வரிகள் நன்றாகத்தான் இருக்கிறது, இதை நான் எப்படி படமாக்குவது என்று தெரியவில்லை என்று அவருடைய பாணியில் அவர் சொல்லியிருக்கார். அதற்கு நான் உதவி செய்கிறேன், இந்த பாடலை பயன்படுத்துங்கள், கண்டிப்பாக ரசிகர்கள் இந்த பாடலை வரவேற்பார்கள் என்றார் கவியரசர் கண்ணதாசன். இதை எம் எஸ் வியே நம்பவில்லை. ஆனால் அந்த பாடல் ரசிகர்களை வரவேற்பு பெற்று ஒரு பெரிய பாடலாக அமைந்தது. மலை பாண்டியா படத்தில்
இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓரவஞ்சனை?
என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காய்
காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ என்னுயிரும் நீ அல்லவோ அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே. காய் நேரில் நிற்கும் இவளை காய் இரவு காய் உறவு காய் எங்கும் இந்த ஏழை காய் நீயும் காய்
கண்ணதாசன் தயாரிப்பில் வெளியான திரைப்படம் வானம்பாடி. எஸ் எஸ் ராஜேந்திரன், தேவிகா, முத்துராமன், பி ஆர் ராஜகுமார் உள்ளிட்ட பலர் நடித்த இந்த படத்திற்கு கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்திருந்த நிலையில் அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசனே எழுதியிருந்தார். ஜி ஆர் ராமநாதன் இயக்கிய இந்த படத்தை கண்ணதாசனுடைய ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது. இந்த படத்தில் வரும் அனைத்து பாடல்களையும் கண்ணதாசனே எழுதியிருந்தார். அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பேசப்படும் பாடலாக அமைந்துள்ளது. இதில் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்கின்ற பாடல் மிகவும் பிரபலம் அடைந்தது. இந்த பாடலை பதிவு செய்யும் பொழுது டி எம் சௌந்தரராஜன் பாடாமல் அப்படியே நின்றுள்ளார். இதை கவனித்த கண்ணதாசன் என்னாச்சு என்று கேட்க, மனிதன் காதலித்து செத்து போய்விடுவான், ஆனால் கடவுள் எப்படி சாக முடியும், மனிதன் தானே சாக முடியும் என்று சொல்ல உடனே அந்த பாடலுடைய வரிகளை மாற்றி எழுதியுள்ளார். அதாவது முதலில் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும் என்று எழுதியிருந்தார். அதை மாற்றி வேதனையில் வாட வேண்டும் என்று மாற்றி எழுதியிருந்தார்.
எத்தனை பெண் படைத்தான் எல்லோருக்கும் கண் படைத்தான் அத்தனை கண்களிலும் ஆசை என்னும் விஷம் கொடுத்தான் அதை ஊரெங்கும் தூவிவிட்டான் உள்ளத்திலே பூசிவிட்டான் ஊரெங்கும் தூவிவிட்டான் உள்ளத்திலே பூசிவிட்டான் ஊஞ்சலை ஆடவிட்டு உயரத்திலே தங்கிவிட்டான் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்கவிட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன் அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்கவிட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன் படுவார் துடித்திடுவார் பட்டடே போதும் என்பார் படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான் பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும் அவன் பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும்.
கவியரசர் அவர்களை பற்றி துக்ளக் ஆசிரியர் ஷோ அவர்கள் சொல்லும் பொழுது, நான் சந்தித்த மனிதர்களில் கண்ணதாசன் ஒரு மேதாவி. அவர் கடும் முயற்சி செய்து கவிதைகளை எழுதினார் என்று நான் சொல்ல மாட்டேன். எந்த முயற்சியும் எடுக்காமல் கவிதை அவருக்கு மிக இயல்பாக வந்தது. பாடல் எழுத வந்து உட்கார்ந்தார் என்றால் பாடல் வரிகளில் அறிவு மாதிரி கொட்டும். எந்தவித முன்னேற்பாடுகளும் இன்றி மனதில் தோன்றியதை அற்புதமான மொழி நடையில் எழுதக்கூடிய கவிஞர் அவர். சில சமயம் எரிமலை மாதிரி இருக்கும், சில சமயம் புயல் மாதிரி இருக்கும், சில சமயம் தென்றலை போல இருக்கும். அத்தனை பல்லவிகளும் சரளமாக வந்துவிடும். இது அவருக்கு கிடைத்த வரம். எதையும் மிகவும் இலகுவாக லைட்டாக எடுத்துக்கொள்ளும் இயல்பு அவருடையது. இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சியின் பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகளை சீனியாரிட்டி என்று பார்க்காமல் தனக்கு வேண்டியவர்கள் என்பதற்காக அவரை தலைமை பொறுப்பில் நியமித்தார்கள். அது பற்றி நான் விமர்சித்து எழுதியிருந்தேன் என்னுடைய பத்திரிகையில். நீங்க எழுதுற கருத்தை எல்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு அதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு, அதை உங்க பத்திரிகையில எழுதலாமா அப்படின்னு கேட்டாரு கவியரசர். சார், இது சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயமாச்சே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன, அதுக்கு நான் எழுதுறேன் பாருங்க அப்படின்னாரு. சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதி நியமனத்தில் தலையீடு இருப்பதை நியாயப்படுத்தி அவர் எழுதினார் பாருங்கள், அவ்வளவு அருமையான கட்டுரை. சுப்ரீம் கோர்ட்டில் வேலை செய்கின்ற வழக்கறிஞர்கள் கூட அந்த மாதிரியான திறமையான தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்திருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அருமையாக எழுதியிருந்தார் கவிஞர். கவிஞர் நடத்திய பத்திரிகையில் ஒரு முறை என்னை பற்றி கண்ணா பண்ணா என்று ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தார். அதை பார்த்து நான் அவருக்கு போன் பண்ணினேன், என்ன சார் இப்படி எழுதியிருக்கீங்க, ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, ஆனா அதுல ஒரு நாகரிகம் இருக்க வேண்டாமா அப்படின்னு நான் சொன்னேன். வேற எதுவும் பேசல, நாளைக்கு பாருங்க பத்திரிகைய அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டார். மறுநாள் அதே பத்திரிகையில் அந்த கட்டுரை எழுதியது ஒரு பைத்தியக்காரன் என்று தன்னைத்தானே மட்டம் தட்டி ஒரு செய்தியும் மறுநாளே அவரால் வெளியிட முடிந்தது. அதை பார்த்து பாத்தீங்களா இப்ப என்ன சொல்ல போறீங்க என்று அவரே போன் பண்ணினார். எதையும் மிகவும் இலகுவாக எடுத்துக்கொள்கின்ற சுபாவம் இருப்பதை நான் திரும்ப திரும்ப நிறைய முறை அவரிடம் உணர்ந்திருக்கின்றேன். இவரும் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் சேர்ந்து தமிழ் சினிமாவுக்கு செய்திருக்கின்ற ஒரு பணி அசாத்தியமானது. தன்னைத்தானே பாராட்டி பெருமை பேசுகின்ற வழக்கம் அவரிடம் இல்லை. காலாகாலத்திற்கும் நிலைத்து நிற்கிற மாதிரி காவியம் ஒன்றை படைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனால் அதை அவர் நிறைவேற்ற முடியாமலேயே போய்விட்டது. தான் சில கட்சிகளுக்கு போய் வந்தது பற்றி ஒரு சமயம் அவர் சொன்னார், நான் சில கட்சிகளுக்கு மாறியதை சிலர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க, நான் மாறத்தான் செய்வேன், மாறாமல் இருக்க நான் என்ன மரமா. ஒரு தடவை அவர் பத்திரிகையில் என்னை புகழ்ந்து பேசியிருந்தார். என்னை பற்றி அவர் எழுதியதை ஒரு முறை படித்துவிட்டு அவருக்கு பேப்பரில் நான் எழுதியிருந்தேன், வீடு வரை விஸ்கி, வீதி வரை பஞ்சு அருணாசலம், காடு வரை கவிதை, கடைசி வரை சோ என்று நான் எழுதி அனுப்பியிருந்தேன். அப்போதைக்கு அதை படித்துவிட்டு என்னை நல்லா காப்பி அடிச்சு எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் மறைந்து பல ஆண்டுகள் பிறகு ஆழ்ந்தவுடனில் கவிஞருடைய வாரிசு, கவிஞர் அதை பாதுகாத்து வைத்திருந்தார் என்று சொல்லி அதை அந்த பேச்சில் குறிப்பிட்டிருந்தார். மனசில் வெகுளித்தனம் நிறைந்த கவிஞர் எழுதிய அர்த்தமுள்ள அந்துமதத்தை படித்து பிரமித்திருக்கிறேன். குழந்தைத்தனமான மனம், அற்புதமான படைப்பாற்றல், இரண்டும் இணைந்த அற்புதமான மனிதர் கண்ணதாசன். தன்னை பற்றி வெளிப்படையாக எழுதிய மனிதர் அவர். இப்படி பல விஷயங்களை மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் இருந்தனால்தான் அரசியலில் மிக முக்கியமான இடத்தை அவரால் பெற முடியவில்லை. தனிப்பட்ட முறையிலும் சரி, பொதுக்கூட்டத்திலும் சரி, தான் நினைத்ததை பேசக்கூடியதாக இருந்தால் அவர் எந்த கட்சியிலும் நிலைக்க முடியாமல்
இருந்தார். காதல் பெண்களின் பெருந்தலைவன் நான், காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன் நான், படைப்பதனால் என் பேர் இறைவன், ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே
கே சங்கர் அவருடைய இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வெளிவந்த படம் பாத காணிக்கை. இந்த படத்துல ஜெமினி கணேசன், சாவித்ரி, எம் ஆர் ராதா ஆகியோர் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்துல அனைத்து பாடல்களையும் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். இந்த நிலையில பாடலுக்கான சூழ்நிலையை கவிஞரிடம் இயக்குனர் சொல்றார். அதாவது ஜெமினி கணேசனும் சாவித்ரியும் காதலிக்கிறாங்க, ஆனால் வீட்டினுடைய கட்டாயத்தினால ஜெமினி கணேசன் விஜயகுமாரியை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்றாரு. உடனே கண்ணதாசன் எட்டடுக்கு மாளிகையில் என்ற பாடலை எழுதி கொடுத்திருக்கிறார். இயக்குநருக்கு சந்தேகம் இருந்தாலும் எதுவும் கேட்காமல் வாங்கிட்டு போயிடுறாரு. பாடகி சுசிலா குரல்ல இந்த பாடல் வெளியாகி மிகவும் ஒரு ஹிட் ஆகிடுது. அந்த பாடத்தினுடைய வெளிவிழா போது இயக்குனர் சங்கர் கவியரசரிடம் எட்டடுக்கு மாளிகை குறித்து சந்தேகத்தை கேட்கிறார். அதாவது ஜெமினிநேசன் கதைப்படி சற்று வசதியானவர் என்றாலும் எட்டு அடிக்கு மாளிகை என்பது பொருத்தமில்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இதற்கு பஞ்சவர்ணாசனத்தை பதில் சொல்ல சொல்கிறார் கவியரசர். அவரோ பாட்டு ரொம்ப பிரபலமாயிருச்சு, இனி என்ன அப்படின்றார். உடனே சங்கர் கவியரசர் பக்கம் திரும்ப, அவர் எட்டு அடுக்கு மாளிகைனா தலையில் வைத்து கொண்டாடியது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இயக்குனர் புரியாமல் இருக்க, ஒரு மனிதன் தன் கைகளில் எட்டு ஜான் அளவுக்கு இருப்பான், கைகளில் இருந்து கணக்கிட்டால் தலை எட்டாவது ஜான் அளவில் வரும், அதனால்தான் அப்படி எழுதினேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போதுதான் இயக்குனருக்கும் ஒரு தெளிவு பிறந்ததாம். அச்சம், துன்பம், பாசம், பற்று, பதவி, உதவி, காதல், கடமை, கவனம், மறதி, ஈதல், பெறுதல், ஏற்றம், இரக்கம், எத்தனை எத்தனை படிகளில் ஏறி இத்தனை வயதை எய்து விட்டேன் நான். கடவுளை ஒரு நாள் கல் என்றவனும், கல்லை ஒரு நாள் கடவுள் என்றவனும், உண்டென்றதலை இல்லை என்றவனும், இல்லை என்பவனை ஒன்றென்றவனும், உயர் பெரும் தரணியில் ஒருவன் ஒருவனே நானே என்பதை நன்றாய் அறிவேன். ஆற்றிலும் குளித்தேன், தேற்றிலும் குளித்தேன், காற்றில் பறந்தேன், கல்லிலும் நடந்தேன், ஊற்று புனலில் ஒளியினை கண்டேன், மாற்று பொன்னிழும் மாசினை படைத்தேன், பார்த்து கோடி பட்டது கோடி சேர்த்தது என்ன திறந்த அனுபவம், அறிவும் தெளிவும் ஆய்ந்திடும் பண்பும் தனியா கல்வி தாகமும் விற்று கற்றேன் சில நூல், கற்றவையெல்லாம் மற்றோக்கெனவே வடித்து வைக்கின்றேன், பெற்றவை என்ன பேரும் புகழும், வேதம் கீதை விலங்கு உபநிடதம் ஆதி திருக்குறள் அற்புத கம்பன், எத்தனை கற்றும் ஏறி இறங்கியும் தன்னை பற்றி ஒரு தனி ஆராய்ச்சி நடத்திக் கொள்பவன் நல்வினை அடைவான், என்னை பற்றி யான் என்னிடும் காலை சிரிப்பும் அழுகியும் சேர்த்தே பிறக்கும், மனைவி என்றும் மக்கள் என்றும் துணைவர்கள் என்றும் தோழர்கள் என்றும் நன்மை தீமைகள் நானும் பார்த்தவன், மென்மை வன்மை மேன்மைகள் கண்டவன், புண்ணும் புஷ்பமும் பூத்த திருமகன் கண்ணுக்காகவே காத்திருக்கின்றான், காலம் வருமுன் காலனும் வருமுன் காணும் உறவினர் கதறியே அழுமுன் ஆழம் விழுதால் ஆயிரம் விழுதுகள் எழுதி எழுதி என்னை யான் ரசிப்பேன், யானே யானாய் எனக்குள் அடங்கினேன், வானும் மண்ணும் என் வாழ்வை என் செய்யும்.
நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா, பறவைகள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று
ஒரு தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா.
தந்தையர் தின சிறப்பு பதிவாக கவியரசர் அவர்களுடைய மகன் முகநூல் பக்கத்தில் பதிந்திருப்பதாவது, அப்பா என்பதை கடந்து எங்கள் அனைவருக்கும் ஒரு நண்பராகத்தான் அவர் நினைவுகளில் தங்கியிருக்கிறார். அவரை பற்றிய நினைவு வரும் பொழுதெல்லாம் முதலில் அவருடன் நாங்கள் செய்த கலாட்டாக்களும் எங்களுடன் அவர் செய்த கலாட்டாக்களுமே ஞாபகத்தில் வரும். ஒரு தந்தையாக இல்லாமல் நல்லதொரு நண்பராகத்தான் எங்களுடன் பழகினார். நாங்கள் மொத்தம் 14 குழந்தைகள், அவரையும் சேர்த்து 15. எனவே வீடு எப்பொழுதும் கலகலப்பாக இருக்கும். வெளியில் சென்று விட்டு திரும்பவும் அப்பா காரில் இறங்கும் பொழுது நாங்கள் வாசலில் நின்று பேசிக் கொண்டிருப்போம். என்ன பிரதர்ஸ் இங்க நின்றுட்டு இருக்கீங்க என்பார் என் தம்பி கமல் கண்ணதாசன். ஒண்ணுமில்லை, சும்மாதான் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதற்கு அவர் நல்லது, ஆனால் ரொம்ப நேரம் சும்மா நின்றுட்டு இருக்காதிங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு முழு சுதந்திரம் தந்திருந்தார். ஆனால் அன்பான கட்டுப்பாடுகளும் இருக்கும். அந்த அன்பு சுதந்திரத்தின் எல்லைகளை எங்களுக்கு காட்டிவிடும். அன்புக்கு அடுத்தபடியாக ஆலோசனைகள். பொதுவாக பெரிய மனிதர்களுடைய குழந்தைகள் தந்தையின் காலத்திலேயே அவர்களது பெயர்களை கெடுக்கும்படி காரியமாற்றுவார்கள். நாங்கள் 16 பேரும் அப்படி இல்லாமல் அப்பா பெயரை கெடுக்காதபடி இன்றைய வரைக்கும் இருக்கின்றோம் என்றால் அதற்கு அவரது அன்பும் ஆலோசனையும் தான் காரணம். சில நாட்களில் வேலை காரணமாக இரவு நேரமாகிவிடும். அப்பா வீட்டுக்கு வர நேரும் பொழுது வந்தவுடன் எழுந்திரிங்கப்பா வாங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் என்று எல்லோரையும் எழுப்புவார். அப்புறம் 1 மணி வரை பேசிக்கிட்டு இருப்போம். ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்வோம். ஒரு நாள் இரவு பேசிட்டு இருக்கும் பொழுது சீக்கிரம் நான் செத்துருவோம் போல இருக்குப்பா என்று அப்பா சொன்னார். அதற்கு கமல், அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை, ஏற்கனவே நீங்க கவலைப்படாதீங்கப்பா என்றார். ஏன்பா அப்படி சொல்ற என்றார் அப்பா. நல்லவங்க தான்ப்பா சீக்கிரம் சாவாங்க, அதனால உங்களுக்கு வாய்ப்பு குறைவு என்று அவர் சொல்லவும் எல்லோரும் பயங்கரமாக சிரித்து விட்டோம். அப்பாவும் விழுந்து விழுந்து சிரித்தார். அந்த அளவுக்கு எங்களுடன் அவர் சங்கடமாக இருந்தார். புலவர் படிப்பு எதுவுமே இல்லாமல் தமிழில் அவர் அளவுக்கு சொல் வளத்துடன் எளிமையாகவும் வேகத்துடனும் இயங்கிய வேறு ஒரு கவிஞரை பார்க்க முடியாது. காலம் கடந்து வாழும் கவியரசரின் பிறந்தநாள் பதிவு சென்ற வாரம் ஒளிபரப்பு இயலாத பாடலுடன் நிறைவு பெறுகிறது. இன்றைய நிகழ்ச்சி சிறக்க உதவிய நம்முடைய அன்பு அறிவிப்பாளர் திருமதி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நன்றியினை கூறி உங்கள் விமர்சனத்திற்காக காத்திருக்கும் நான் மணிநலவன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.